Honourable Yoeswaran, you have 13 minutes.
Gaurava Talaimai Thaangum Pradhichavanaiyar Avargale, Indru Uyarkalvi Mattum Nedunchalai Amaichin Kurainirai Puthogai Aatpadivu Seidhal Chattathin Keel Olungu Vidhigal Vilaiyaattu Chattathin Keel Olungu Vidhigal Sarbane Vidayathil Pesuvathai Ittu Magizhchi Adaigindren Kurippaga Tharpodhu Uyarkalvi Nedunchalai Amaichin Keel பல வேலைத்திட்டங்கள் நாடு பூராகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களது வடக்கு கிழக்கு பகுதியிலே பல வீதிகள் பாலங்கள் போன்றவற்றின் நடவடிக்கைக்கு எங்களது உயர்கல்வி நெடுஞ்சாலை அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதையிட்டு இந்த உயர் சபையிலே அவரை முதலில் பாராட்டுகின்றேன். இவ்வேளை அதிவேக நெடுஞ்சாலை மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய பகுதிகளுக்கு ஊடாக செல்லாமை அமைந்திருப்பது மிகவும் வேதனையை தருகின்றது. ஏனெனில் இவ் நெடுஞ்சாலைகளுக்கான நிதிகள் வெளிநாட்டிலிருந்து பெறும்போது மாவட்ட வேறுபாடு இன்றி அனைத்து மக்களுமே கடனாளியாக மாற்றப்படுகிறார்கள். ஆகவே எங்களது பகுதியின் ஊடாகவும் சென்றிருந்தால் அது மிகவும் நன்றாக அமைந்திருக்கும். இதே வேளையில் இந்த நெடுஞ்சாலை அமைச்சின் ஊடாக நடைபெறுகின்ற வீதி சார்பான அதாவது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழான வீதிகளில் பல குறைபாடுகள் இருப்பதையும் நான் அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியவராக இருக்கின்றேன். மட்டக்களப்பு ஹவரணை காப்பட் வீதியானது மிக குறுகியதாக இருப்பதன் காரணமாக அகலம் குறைந்ததாக இருப்பதனாக அடிக்கடி அந்த வீதியிலே விபத்துக்கள் நடைபெறுகின்றன. ஆகவே இந்த இடத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் இருப்பதனால் அந்த வீதியை அகலமாக அமைக்க வேண்டும், அதன் அகலத்தை கூட்ட வேண்டும். இதனால் நடைபெறுகின்ற விபத்துக்களை எங்களால் குறைத்து கொள்ள முடியும் என்பதனையும் இந்த சபையிலே தெரிவிக்கின்றேன். அது தவிர மட்டக்களப்பு திருமலை வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின கீழே இருக்கின்றது. ஆனால் இன்று அந்த வீதி மிக மோசமாக இருக்கிறது, குன்றும் குழியுமாக இருக்கிறது, போக்குவரத்து செய்வது மிக கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த வீதியை காப்பட் வீதியாக மாற்றி இதை புதிதாக நிர்மாணிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலும் கவனம் செலுத்துவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல வீதிகள் பெரும் பாதிப்பாக காணப்படுகின்றது. இவ்விடயமாக நாங்கள் அமைச்சின் கவனத்திற்கும் கொண்டு வந்திருக்கின்றோம். அது தவிர எங்களது மாவட்டத்திலே பல பெரிய பாலங்கள் அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனென்றால் படுவாங்கரை என்கின்ற பகுதி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையாக மக்களை கொண்டிருக்கிறது. அவை படுவாங்கரை எழுவாங்கரை என்கின்ற இரண்டு பகுதிகளையும் இணைப்பதில் பாலங்கள் அவசியமாக இருக்கின்றது. அந்த மக்களின் தேவைகளை அவசியமாக நிறைவேற்றுவதற்கு அந்த பாலங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. இதனால்தான் நாங்கள் கடந்த காலமாக இந்த பாராளுமன்றத்தில் பல தடவை இந்த தற்போது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், என்னோடு முன்பு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், நாங்கள் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் இந்த பாலங்கள் அமைப்பது சார்பாக குரல் எழுப்பியிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த இந்த வரவு செலவு திட்டம் தொடக்கம் அண்மையில் நடைபெற்ற சென்ற வருட வரவு இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் அதன் பிற்பாடு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிண்ணேடி முருக்கந்தீவு இணைப்பு பாலம், நாசுவந்தீவு வாழச்சிறை இணைப்பு பாலம், சந்திவெளி தீலிவெட்டு இணைப்பு பாலம், கிரான் புலிவாஞ்சகல் இணைப்பு பாலம், பங்குடாவள்ளி நரிப்பில் தோட்டம் இணைப்பு பாலம், அதேபோன்று குருமன்வெளி மண்டூர் இணைப்பு பாலம், அம்பலாந்துறை குறுக்கல்மடம் இணைப்பு பாலம் போன்ற பாலங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் என்பதனை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய அடியேனும் அதேபோன்று ஸ்ரீநேசன் அவர்களும் அதேபோன்று வியாழேந்திரன் அவர்களும் இந்த சபையிலே சுட்டிக்காட்டியிருந்தோம். ஆனாலும் அவைகள் புனரமைக்கப்படும் என்று நாங்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருந்த வேளையில் திடீரென ஒரு நற்செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது இந்த பாலங்கள், நான் குறிப்பிட்ட இந்த ஆறு பாலங்களில் நாசுவந்தீவு வாழச்சேனை பாலத்தை தவிர கிரான் புலிவாஞ்சகல் பாலம், அதேபோன்று கிண்ணையடி முருக்கந்தீவு பாலம், சந்திவழி தீலிவெட்டை பாலம், பங்குடாவழி நரிப்புல் தோட்டம் இணைப்பு பாலம் மற்றும் குருமன்வழி மண்டூர் பாலம் உட்பட்ட இந்த பாலங்களை புனரமைப்பதற்கு தற்போது தேசிய நல்லிணக்க ஒருமைப்பாட்டு அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. அந்த அமைச்சுக்கு இந்த சபையிலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களின் அதாவது அமைச்சரவையில் அதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள், அவர்கள் அதனை நிறைவேற்றுவதற்காக. ஆகவே இன்னும் பல பாலங்கள் இந்த மாவட்டத்திலே புனரமைக்கப்பட இருக்கின்றது. இந்த பாலங்கள் புனரமைப்பு சார்பாக நாங்கள் எங்களது கௌரவ தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் ஊடாக நாங்கள் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கு அறிக்கை சமர்ப்பித்திருந்தோம். அதன் பிரகாரமும் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் மேற்கொண்ட நடவடிக்கையின் பிரகாரமும் இந்த பாலங்கள் தற்போது அமைச்சரவையின் தீர்மானத்தை பெற்றிருக்கின்றது. கௌரவ அமைச்சரவர்களே, நீங்கள் வடக்கு கிழக்கை புனரமைப்பதில் நீங்கள் மிக கூடிய கவனம் செலுத்தி வருகின்றீர்கள். உங்களது செயற்பாடுகளை நாங்கள் நன்கு அறிவோம். ஆனாலும் நீங்கள் எதிர்வரும் காலத்திலே இன்னும் சில நடவடிக்கைகளை எங்கள் மாவட்டத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. ஆகவே முக்கியமாக காணப்படுகின்ற சில பாலங்களையும் இந்த சபையின் கவனத்திற்கும் உங்கள் கவனத்திற்கும் தருகின்றேன். பட்டிருப்பு பாலம், அதாவது பட்டிருப்பு தொகுதியில் இருக்கின்றது, கல்வாஞ்சிக்குடியில் அருகாமையில் மிகவும் மோசமான நிலையில் உடைந்த நிலையில் இருக்கிறது. இன்னும் சொற்ப காலத்தில் அதனால் ஊடாக பயணம் செய்ய முடியாது. ஆகவே அந்த பாலம் மிக விரைவாக புனரமைப்பு செய்யப்பட வேண்டும். அதேபோன்று அம்பலாந்துறை குறுக்கல் மட இணைப்பு பாலம், இதுவரை அது சார்பான விவரங்கள் கொடுக்கப்பட்டும் அது தீர்மானிக்கப்படவில்லை. அந்த பாலமும் அமைக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மாவடியோடை பாலம் என்பது செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிறது, நீண்ட காலமாக புனரமைப்புக்காக கோரப்படுகின்றது. ஆனால் அந்த பாலம் புனரமைக்கப்படாதபடியினால் பல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மாவடியோடை பாலத்தை சிறந்த முறையில் புனரமைப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பூம்புகார் புதுப்பாலம் இணைப்பு மட்டக்களப்பு நகரிலே இருக்கின்றது, அந்த பாலமும் இணைக்கப்பட வேண்டும். வலையரவு பாலம் என்பது நாங்கள் வவுணதீவு பிரதேசத்திற்கேயும் மட்டக்களப்பு பிரதேசத்தையும் இணைப்பது. அந்த பாலம் வெள்ள அனர்த்தங்களின் போது மக்கள் செல்ல முடியாத அளவிற்கு உருவாகும். ஆகவே மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த பாலம் இருக்கிறது. ஆகவே அந்த பாலத்தையும் புனரமைப்பதற்கு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாசுவந்தீவு வாழச்சினை இணைப்பு பாலம், இந்த பாலமும் மிகவும் முக்கியமான ஒரு பாலமாக இருக்கின்றது. ஆகவே அந்த பாலத்தை தாவிப்பதற்கும் அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தட்டுமுனை கட்டுமுறிவு வாகரை பிரதேசத்தைச் சேர்ந்தது இந்த தட்டுமுனை கட்டுமுறிவு இணைப்பு பாலமும் அந்த மக்களின் தேவையில் முக்கியத்துவத்தை பெறுகின்றது. ஆகவே அந்த பாலத்தின் வேலையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது சார்பாகவும் இந்த சபையிலே கௌரவ அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அதே தவிர இன்னும் ஒன்றையும் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டும். எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற கழுவங்கேணி பிரதான வீதியானது கடந்த அரசாங்க காலத்திலே திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டதாகும். இவ்விடயம் சார்பாக கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கு நான் கடிதம் வழங்கி அவரது அனுமதியோடு கௌரவ நெடுஞ்சாலைகள் உயர்கல்வி அமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர் கையொப்பமிட்டு அமைச்சின் செயலாளருக்கு கொடுக்கப்பட்டது. நீண்ட காலமாக நான் அந்த அமைச்சுக்கு சென்று அது சார்பாக ஆராய்ந்து வருகின்றேன். ஆனால் ஒரு வருடத்துக்கு மேலாகியும் இன்னும் அந்த வீதி புனரமைக்கப்படவில்லை. விசேஷமான ஒரு செய்தி என்னவென்றால், 100 நாள் அரசாங்கம் பொறுப்பேற்ற போது 100 நாள் வேலை திட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால் கல் வைக்கப்பட்ட விசேடத்தை பெற்றது அந்த வீதி. ஆனால் கல் வைத்ததோடு நின்று இன்று வரை அது புனரமைக்கப்படாமல் இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, அதிலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். உண்மையிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நெடுஞ்சாலை அமைச்சின் கீழ் தற்போது புனரமைக்கப்படுகின்ற கோட்டமுனை பாலம் கிட்டத்தட்ட 183 மில்லியனில் அது கட்டப்படுகிறது. இந்த ஜூன் மாதத்தோடு அது முடிவடைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ஒப்பந்தக்காரர்களின் இழுத்தடிப்பு காரணமாக தற்போது 50% வேலைகள் முடிந்ததாகவே இருக்கின்றது. அது போக்குவரத்தின் மிக முக்கியமானது, நகரத்தில் இருக்கிறது. ஆகவே அதை விரைவாக அந்த வேலை திட்டத்தை முடிப்பதற்கு அமைச்சர் உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே அன்பாகவும் பணிவாக உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் கன வேலை திட்டங்களை எங்களது மக்கள் சார்பாக நீங்கள் மேற்கொண்டு வருகின்றீர்கள். ஆகவே இவற்றிலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து தருகின்ற பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எங்களது மக்கள் சார்பாக நாங்கள் அந்த அமைச்சர்களுக்கு பல விடயங்களை கொண்டு செல்கிறோம். ஆனால் அதை வாங்கி வைக்கின்றார்கள், அதை முற்றுமுழுதாக முடித்து தருவது குறைவு. ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லை, உடனே அந்த நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அதனால் நாங்கள் என்றும் உங்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை வைத்திருக்கிறோம். ஆகையால் அந்த வகையில் நீங்கள் அந்த செயற்திட்டத்தை எங்களுக்கு மேற்கொண்டு தருவீர்கள் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். இந்த இடத்திலே ஆட்பதிவு திணைக்களத்தின் செயற்பாடு சார்பாகவும் இங்கு இந்த இன்றைய நிகழ்வில் பேச எடுக்கப்படுகின்றது. ஆட்பதிவு பகுதியை பொறுத்தவரையிலே கடந்த காலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை தற்போது இயற்றுநியல் அடையாள அட்டையாக கொண்டு வர இருக்கின்றார்கள். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அந்த அவ்வாறு வந்தால் பல களவுகள், பல மோசடிகள் இதிலே குறைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது தவிர அதிலே அவர்கள் ஒன்றை குறிப்பிடுகிறார்கள், 10 வருடங்களுக்கு ஒரு கால் அதை புதுப்பிக்க வேண்டும் என்பதும் அதில் வருவதாக நான் அறிகின்றேன். அவை 10 வருடத்துக்கொருக்காக அந்த ஆட்பதிவு அடையாள அட்டைகளை புதுப்பிப்பதாக இருந்தால் கிராமப்புற மக்களுக்கு அது போதுமானதாக இல்லை, பொருத்தமானதாகவும் அமையாது. ஆகையால் அதனை ஒரு 20 வருடமாக வாரம் நீங்கள் கொண்டு வந்திருந்தால் அதை அதிகரித்தால் நன்றாக இருக்கும் என்று கூற விரும்புகின்றேன். அது தவிர பிறப்பு, பிள்ளைகளை தத்தெடுப்போர் மற்றும் மரணம் சார்பாக குடும்ப உறுப்பினர்கள் ஆணையாளர் நாயகத்துக்கு அறிவித்தல் என்று அதிலே சிலர் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதை ஆணையாளர் நாயகத்துக்கு அறிவிப்பதற்கு அப்பாலே இருந்தால் அவர்கள் திடீரென அறிவிக்க முடியாது. ஆகவே அதை மாவட்ட காரியாலயங்களில் நீங்கள் அடையாள அட்டை சார்பாக அமைக்கின்ற காரியாலயங்களில் அதிகாரிகளுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு அறிவித்து ஏற்பாடு செய்வதற்கு கொண்டு வந்தால் அது மிகவும் சிறந்ததாக அமையும் என்பதனையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது இந்த திட்டத்திலே மதகுருமார்கள் சார்பாக 15 வயதுக்கு குறைந்தவர்கள் பெற்றார் கையொப்பமிட வேண்டும் மதகுருமார்களுக்கு, அல்லது பிரதம குருக்கள் கையொப்பமிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பதையும் நான் அறிகின்றேன். அவர்கள் 6 மாதத்துக்கு முன் ஆணையாளருக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் நீங்கள் தனிய பௌத்த மதகுருமார்களுக்கு மாத்திரமின்றி இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மதகுருமார்களுக்கும் இவ்வாறான விசேட அடையாள அட்டையை நீங்கள் வழங்க வேண்டும். இதை நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அது தவிர நீங்கள் கொண்டு வருகின்ற நல்ல விடயம், பிரதேச மட்டத்திலே புகைப்படம் பிடிப்போரை பதிவு செய்யும் ஏற்பாட்டில் நீங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விடயத்தை கொண்டு வருகின்றீர்கள். அவர்கள் 10,000 ரூபாய் கட்டி உங்களிடம் பதிவு செய்ய வேண்டும். அதன் பிற்பாடு அவர்கள் புகைப்படத்துக்கு ஏற்ற வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்கின்றீர்கள். அதெல்லாம் நாங்கள் வரவேற்கின்றோம். அவ்வாறான நல்ல விடயத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது அது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கும். ஏனென்று கேட்டால் நீங்கள் அந்த களவுகள், வெளிநாடுகளில் எங்கள் அடையாள அட்டையை துஷ்பிரயோகம் செய்து வெளிநாடு செல்வதெல்லாம் இருக்கின்றது, அவற்றையெல்லாம் இவை குறைப்பதற்கு வழிவகுக்கும். ஆகவே நீங்கள் ஆட்பதிவு திணைக்களம் கொண்டு வருகின்ற செயற்பாடும் அதே நேரத்தில் இந்த 53,000 மில்லியன் ரூபாய் சார்பாக நெடுஞ்சாலை அமைச்சு இன்று கோரியிருக்கின்ற குறை நிரப்பு நிகழ்வையும் நான் வரவேற்கின்றேன். அவர்களுக்கு 53,000 மில்லியனுக்கு அது உண்மையிலே இந்த அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த வேலை திட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு, அதே போன்று ஆட்பதிவு திணைக்களம், அதே போன்று விளையாட்டு அமைச்சு கொண்டு வந்திருக்கின்ற குறை நிரப்பு பிரிவினையும் வரவேற்கத்தக்கது. ஆகவே இந்த செயற்பாடு நடைபெற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.
We'll be speaking for 7 minutes. Before that, Honorable Edward Gunasekar will take the chair.
Garwaris Mantuma, Amituma.
Bismillahir Rahmanir Rahim. Sabaki Talamidangam Urupna Rahili. இன்று எமது விளையாட்டுத்துறை அமைச்சின் சட்டமூல திருத்தப்படுகின்ற விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த சட்டமூலத்தின் நோக்கம் விளையாட்டுத்துறை அமைச்சின் விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்கள் விளையாட்டு செயற்பாடு தொடர்பாக விசேட ஆர்வம் மற்றும் அனுபவத்துடன், விளையாட்டுத்துறையின் அபிவிருத்தி தொடர்பாக பொறுப்புடன் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் தேசிய மட்டத்துக்கு மற்றும் சர்வதேச மட்டத்துக்கு இட்டுச் செல்வதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விளையாட்டுத்துறை கொண்ட மாநில வளத்தை இனங்கண்டு அவர்களின் திறமைகள் விருத்தி செய்வது, பிரதான தொழில்நுட்பத்தை மேற்கொண்டு மற்றும் தேவைகளை உரியவாறு முகாமைத்து உட்படுத்துவதும் வேலை திட்டங்கள் முன்னெடுத்தலும் விளையாட்டுத்துறை சார்ந்த உத்தியோகத்தர்களின் பொறுப்பாகும். இத்துறை சார்ந்த உத்தியோகத்தர்களுக்கு தேசிய விளையாட்டு சங்கத்தின் செயற்பாடுகளை உரியவாறு வினைத்திறனுடன் உரிய விளையாட்டுகளின் முன்னேற்றத்துக்கு ஆக மேற்கொள்ளும் வகையில் ஒழுங்கமைப்பு செயற்படுத்துவதற்கான தலையீட்டு பணிகளை மேற்கொள்ளும் பொறுப்பினை போன்று அது தொடர்பான வாய்ப்பும் இருக்க வேண்டும். இதற்காக கடந்த காலங்களில் இருந்து வருகின்ற சட்டத்தின்படி எமது விளையாட்டுத்துறை அமைச்சில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் பணியாளர்கள் தேசிய விளையாட்டு சங்கங்கள் மற்றும் சம்மேளனத்தில் பதவி வழி நிலைகளுக்கு போட்டியிட முடியாத ஒரு தடை இருந்து வருகின்றது. இதனால் அவர்களுடைய அனுபவம் மற்றும் அவருடைய சேத்திரனை விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்கு ஒரு பெருந்தடையாக இருந்து வருகின்றது. இதனை நீக்குவதற்காகவே இன்று இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்றது. எதிர்காலங்களில் விளையாட்டு அமைச்சில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் பணியாளர்கள் தேசிய விளையாட்டு சம்மேளனம் சங்கங்களில் அவர்கள் பதவிகளுக்கு போட்டியிட முடியும் வர முடியும் என்ற ஏற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் எமது விளையாட்டு அமைச்சு இன்று விளையாட்டுத்துறையை இன்று விருத்தி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக அடுத்த வருடம் பிரதேச மட்டத்திலான விளையாட்டுத் தொகைகள் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. முதற்கட்டமாக நாடு பூராவும் 50 பிரதேச இலக விளையாட்டுத் தொகுதிகள் அமைக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக வடகிழக்கில் யாழ்ப்பாணம் தொடக்கம் அம்பாறை மாவட்டத்தில் சகல மாவட்டங்களிலும் ஏற்கனவே மாவட்ட விளையாட்டுத் தொகுதிகள் மாகாண விளையாட்டுத் தொகுதிகள் அமைக்கப்படுகின்றது. அதேபோன்று பிரதேச இலங்கள் தோறும் குறிப்பாக குறிப்பிட்ட இந்த வருகின்ற வருடத்தில் குறிப்பிட்ட பிரதேச தெரிவு செய்யப்பட்டு அவற்றில் விளையாட்டு மைதான தொகுதி அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக சகல இன மக்களையும் பிரயத்துவப்படுத்துகின்ற சகல மக்களையும் உள்ளடக்கியதான இந்த விளையாட்டு மைதான தெரிவை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். குறிப்பாக இந்த விடயத்தில் கடந்த விவாதத்தில் பார்லிமெண்ட் உறுப்பினர் எங்களுடைய சாஸ் அவர்கள் சில விடயங்களை கூறியிருந்தார். அது வருந்தத்தக்கது. குறிப்பாக எங்களை பொறுத்தமாட்டில் இந்த விளையாட்டுத்துறை அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அது சகல மக்களையும் சகல சமூகங்களையும் திருப்திப்படுத்துகின்ற வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றோம் என்று இந்த சபைக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் நான் பிரதியமைச்சராக வந்த பின்பு அங்கு பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்களின் வேண்டுகோளின் பேரில் அவருடைய திருக்கோவில் பிரதேசம் ஆலையடிவேம்பு பிரதேசம் அதேபோன்று காரது பிரதேசம் அதேபோன்று கல்முனையில் கார்மே பாத்திமா கல்லூரி மைதானம் பெஸ்லி மைதானம் பாண்டிருப்பு மைதானம் அதேபோன்று நாவிதம்பள்ளி மைதானம் போன்றவற்றுக்கு நாங்கள் நிதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். அதேபோன்று வருகின்ற இந்த புதிய விளையாட்டுத் தொகுதிகளும் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் பிரதேச இலத்துக்கு ஒரு மைதானம் முஸ்லீம் பிரதேச இலத்துக்கு ஒரு மைதானம் சிங்கள பிரதேசத்துக்கு ஒரு மைதானம் அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு தமிழ் பிரதேசத்துக்கு ஒரு மைதானம் அதேபோன்று ஒரு முஸ்லீம் பிரதேச சேலத்துக்கு ஒரு மைதானம் அதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்களுடைய மாகாண கல்யாணி அமைச்சர் தண்டாயுதபாணி அவர்கள் சிவா செய்துள்ளார்கள். குச்சவெளி நாணச்சோலை விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அதனை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். இவ்வாறு வன்னி வட மாகாணத்திலும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கலந்தாலோசித்து இந்த மைதான அபிவிருத்தியை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்று இந்த சபைக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக உண்மையை நான் கடந்த சபையில் ஒரு பதவியை மேற்கொள்ள வேண்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருந்தேன். இருந்தும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அதேபோன்று பிரதமர் அலுவலகம் ஆகியோரின் வேண்டுகோளின் பேரில் இந்த எங்களுடைய அமைச்சு இந்த விளையாட்டுத்துறை அமைச்சின் சட்டமூல விவாதத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டியதால் என்னுடைய பயணத்தை 24ஆம் தேதி வரை ஒத்திவைத்து இந்த சட்டமூல விவாதத்தில் கலந்து கொள்கின்றேன். அதே நேரம் என்னுடைய பெருந்தெருக்கள் அமைச்சு குறிப்பாக இன்று வடமாகாண கிழக்குமான ஹைவே திட்டங்களை மேற்கொள்ள இருக்கின்றது. இதனை கிழக்கு மாகாணத்தில் குறைந்தது எங்களுடைய கல்முனை பிரதேசம் வரையாவது இந்த மட்டக்களப்பு பெரும் சுற்றுலா தலம். அதேபோன்று அம்பாறையில் கல்முனை ஒரு வர்த்தக மத்தியஸ்தலம் என இதுவரையுமாவது இந்த ஹைவே, அதாவது இந்த எக்ஸ்பிரஸ்வே வீதியை விஸ்தரிக்க எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஏனென்றால் மட்டக்களப்பிலிருந்து கல்முனை பொத்தியில் வரை ரயில் பாதை இல்லாத குறையை கடந்த 50 வருட காலமாக இந்த சபையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்து வருகின்றார்கள்.
Now wind up, please.
Give me 1 minute. எனவே அந்த ரயில் போக்குவரத்து துறை கவனம் செலுத்துவதுடன் அதே நேரம் இப்பொழுது செயற்பட இருக்கின்ற இந்த எக்ஸ்பிரஸ் வேயினை எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் கல்முனை வரை விஸ்தரித்து தருமாறு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி.
பவஸ்தூதி. மீனாடு கௌரவ் பிரசன்ன ரணவீர மாத்ரிதுமா.
கௌரவ் மூலாசினி கரு சபாபத்மினி, அதிவேகி மார்க் சம்பந்த பில்லியன பணஸ்துணக்க பரிபூர்க்க தாளத்தின் அவஸ்தாவை அது இதாசா அது வர்த்தமான தத்துவமே அதிவேகி மார்க் சம்பந்தமாக தக்கணும். அது கடவத்தையும் தான் கெரவலிபிட்டியோ தக்கா திவன அதிவேகி மார்க பித்தத்தை வட்டுறவும் பாரு. இதான் மஹிந்த ராஜபக்ஷ யுகே மாம் தீரு ஹயாக் சமக மேக கெரவலிபிட்டியோ தக்கா கொங்கிரீட் கனவுட தமாய் மேம மார்க்கே அதிவேகி மார்க்கே கவன் கரான் சலிசும் கல்ல திபுனே. அது வர்த்தமான வின விட்ட ஏ பிமிங் பஸ்தால கொடின் தமாய் அண்ண சலிசும் கல்ல தின கனவுட நத்துவ மேம கியாம மங்கித்தனவா கொழம்ப கட்டுநாயக அதிவேகி மார்க்கே சாதீமத்துல சமாரஸ்தானவல் பஸ்தால பிரோல இதுக்கிரீம துல விசால வெசி காலேட்ட கங்கத்துற காலேட்ட விசால ஏ பிரதேசிய ஜனதா விசால ஹானியகிட்ட பாஜனை வேணும். தம் மேக்கா கொழம்ப சமாவே கடவத்த கெரோலை பெட்டிய பாராத் மேவாகியம கியாம தனிக்கர ஒய இண்டேர முள்ள குணு பிட்டிய மகாரவே ஏ பிரதேசவில் தலுகம் தலு பிட்டிய மே பிரதேசவில் ஜனதாவ விசால நிகா ஏ பிரதேசிய கணிக்கிற வெவக்பாவோட பத்தேனோ நிசியாக்கார விதியட்ட வத்துரு டிக்க பயின்ன ஹம்பே நத்துவ விசால பீடாவகட்ட பாஜ்யவின அவஸ்தா வத்தினோ. மே நிசா மங்கித்தன்னே ஏம கீழ பௌகிய காலே தன் கொழம்ப பேலியோ கொடியும் தான் கட்டுநாயக்க அதிவேகி மார்க்கேட்ட கிலோமீட்டர் மீட்டரைக்கிட்ட பிரிவே திப்பே 2077 ஏ வெலாவே எதா கியூவே சமார குதவிய மேவ ரத்தரம் ஒளிந்த அதிவேகி மார்க்க ஹதுவ கியலா நத்தம் பிளாட்டினம் ஒளிந்த அதிவேகி மார்க்க ஹதுவ கியலா ஏக்கம பிறட்டு அதிவேகி மார்க்கத்தக்க சன்சந்தன் சன்சந்தனை கரலா மேவ பிள்ளை வந்து தடி லெச விவேச்சனை கரா இதா பேலியகோட கட்டுநாயக அதிவேகி மார்க்க கிலோமீட்டர் கிட்ட மந்தீரு ஹத்தரக்கு யுக்தவ 2077 அது வர்த்தமானே கட்டுநாயமே கெரோல பிட்டிய கடவத்த மந்தீரு ஹத்தரக்கிங் எதாப்பி மந்தீரு ஹயங் தீரமே கல்ல திப்பே அத மந்தீரு ஹத்தரட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட 8229.6 கணம் இத்தகோட அது மே ஆண்டுவ இதா கதா கருப்போ இதை கட்டே போல பிட்டுத கீழ தண்டேத்னே மே சமாரக்காய கட்டவாளோட வெனிங்கேவா தோபாண்ட வேலா தீனோ ஏ பிபந்தவத் அபை மே மே வெனக்கொட்ட 8000 கானக் கீழ தீனோ இத்தகோட விசால இதா ரத்தரம் ஒலிங் ஹதுவது பிளாட்டினம் ஒலிங் ஹதப்பு கியூவ கட்டிய அத நிருத்தராய் அத ஈட்ட வடா விசால முதலா கியா எதா கியூவே மே அதிவேகி மார்க ஹதப்பு எவ்வளையும் தாகுணையாக மஹிந்த ராஜபக்ஷ கராவகே கரண்ட புழுவாங்க சங்வார்தனே අද වර්තමානයේ එතකොට මේ ඊටත් වැඩි පුර ප්‍රමාණයක් ගිහිල්ලා කරන කොටසකෝ තව වෙනතුරු ඒ වැඩනිම අවුරුදු ගානක් තිස්සේ මීර් කොළඹ මීරිගම දක්වා නුවර අධිවේගී මාර්ගයේ මූලික අදියර තව වෙනතුරු ආරම්භ කළත් නැහැ. තාම වන්දි දීලත් නැහැ විශාල පිරිසකට. අද ඒ ප්‍රදේශවල ජනතාව විශාල දුක්ඛ දෝමනස්ස ප්‍රකාශ කරනවා. ඒ මිනිස්සුන්ට වන්දි ටික අරගෙන තමන්ගේ පාඩුවේ වැඩ කටයුත්ත කරන්න විදියක් නැහැ. ඒ නිසා අද මේ ආණ්ඩුව අපෝසත් වෙලා තියෙනවා. ඒ මිනිසුන්ගේ වන්දි ටිකවත් දීලා ඒ මිනිසුන්ගේ ජීවිත තත්ත්වය යථා තත්ත්වයට පත් කර ගැනීම සඳහා. ඒක පැත්තක්. ඒකම එදා අපිට මතකයි සුජීව සේරසිංහල එහෙම කතා කරා. එදා මුම්බයි නාසික් ඒ අධිවේගී මාර්ග ඉන්දියාව යනකොට එක මන්තීරුවකට ගිහිලා තියෙන්නේ ඩොලර් කිලෝමීටරකට මිලියන 107යි මිලියන 7 යනවනම් 428යි. ඊට ඒකම නයිරෝබි තික්කා කෙන්යාවේ ඒ අධිවේගී මාර්ගයට කිලෝමීටරකට ගිහිලා තියෙන 117යි එක මන්තීරුවකට මන්තීරුව 4ක් හදන්න 468යි. අද ඒ වගේ 20 ගුණයක් 400 ඉන්දියාව වගේ ඉන්දියාව එක මේක හදනවා වගේ අද 20 ගුණයක් ගිහිලා තියෙනවා. මේ කෙරළ පිටිය කඩවත පිටත වටරව මාර්ගය හදන්න ඒත් එදා ඊට අඩුයි කෝ කටවල එදා 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 ගන්න 7120යි එදා 7120යි අද 8229යි. මේ වල සල්ලි කාලකට දත යන්නේ එදා කෝ මහින්ද රාජපක්ෂලා මේව හොරගම් කරා කියලා පන්තිරු කණ්ඩ පාරවල් කණ්ඩද කියලා ඇව්වා. අද මෙව්වල සල්ලි කෝ මෙව්වද ටෙන්ඩර් කළා දෙන්නේ. අද තුන්වෙනි අදරිය නුවර එක එක්කෙනාට ඕනෝද අද බලවත්තු ඇමතුවරු සහ මේ විෂය ව්‍යාපෘති ඇමතිලා පොයින්ට් ඔෆ් ඕඩර් මොකද්ද? 71යි. ඔය අධිවේගී මාර්ගද?
පොයින්ට් ඔෆ් ඕඩර්.
ඔය අධිවේගී මාර්ගද? වා හාගන්න බෑ නගර සභාවේ වටික.
පොයින්ට් ඔෆ් ඕඩර් මොකද්ද? අජිත් මානපරු මන්ත්‍රීතුමා.
ගම්පා නගර සභාවේ තෝ වගේම තමයි වැඩ කරන්නේ.
ඔබතුමායි කතාව කරගෙන යන්නකෝ.
ගම්පා නගර සභාවේ තෝ වගේ තමයි. නගර සභාවම තමයි දාන්නේ. ගම්පා මිනිස්සු අයියෝ. ඒක තමයි කියන්නේ. අද ඇත්ත කියනකොට හරි දුකයි වේදනාවයි. ඇත්තට මූණ දෙන්න බෑ. මේක තමයි ඇත්ත යථාර්ථය. එදා සමහරක් අය කිව්වේ මොනවද? අද මොනවද එදා කිව්වේ? අධිවේගී මාද මෙව්ව හදන්නේ ප්ලැටිනම් වලින්ද? අද අද මේකේ කොළඹ කඩවත මීරිගම තාම වන්දි ගෙවලා වන්දි ගෙවලත් දු පාර පටන් කරල් නෑ. ඇමතිවරයා කන්සල්ටන්ලා දෙන්නේ කුඩ ගෙවනවා. කොයි ඉන්නවද කියලා දන්නේ නැද්ද? අමාත්‍යංශේ රුපියල් 67000 ගානේ එත 67000 ගාන දෙන්නට ගෙවනවා. හැබැයි ඒ මිනිසුන්ට වන්දි ගෙවන්නේලා නැහැ. හැබැයි අධිවේගී තාම මොනවත් නෙමේ. අධිවේගී මාර්ගය හදනව නෙමේ අලුතෙන්. ඒව දියුණු කරනව නෙමේ තලුතෙන්. හැබැයි තිබ්බ කණංකේ එක්සිට් එක ළඟ ගා වතුරට වැයි වෙලා මේ කණංක ගන්න පස්තිකයින් කරගන්න බැරි වෙලා තියෙනවා අවුරුදු දෙකක් තිස්සේ. තාම එක මන්තිරුවෙන් ඒක යන්නේ. එහෙව් ආණ්ඩුව තිබ්බ අධිවේගී මාර්ග ටික දිකුණම් කරන්න හදන්නේ. මේ රටේ මහින්ද හැදුවා අම්බතල වරහය මත්තල ගුවන්තොට බල අද අධිවේගී මාර්ග දෙකත් හදන්න සම්පූර්ණ පිඹුරුපත් සකල සකසලා චීනට දෙන්න. එදා චීන කොලනියක් කරනවා කිව්වා. කෝ අද චීන නැතුව නෑ බෑ. චීන නැතුව යන්න විදියක් නෑ. අද චීන චීන එක්සිම් බැංක එක මේ අධිර ණය වාරි ටික දීලවත් නෑ තාම. ඇයි එව්වල ටෙන්ඩර් පටිපාටිය නැතුව ආවට ගියාට තමයි මෙව්ව ටික දීලා තියෙන්නේ. එදා දුන්නා ඒ තමයි අද එදා එදා වෙනස. එදා වැඩ අද ටෙන්ඩර් නැතුව එදා ටෙන්ඩර් බාප්පයි කාලේ අද මේ නිසා මේ අද බොහොම පැහැදිලිව අද මේ වගේ කොළඹ කටුනායක අධිවේගී මාර්ගය හදන්න ගිය මුදල වගේ හතර ගුණයයි. එදා 2077යි අද 8200යි. කොහොමද වෙනස? වෙනස සැපද? වෙනස සැපද? අද රටේ ජනතාවට මේක වෙනස බොහොම පැහැදිලිව තේරෙනවා. අද කවුද මේක හොරු කියලා? අද මහ බැංකුවෙන් හොරකම් කරනවා. අධිවේගී මාර්ග වලින් හොරකම් කරනවා. වරායක දීලා ඒ කොමිෂන් ටික ගන්නවා.
ඔබතුමාගේ අද කාලේ අවසානයේ
මේ රටේ ජනතාව බදුවද බදුබර ජරාව පගාව ගහලා මේ රටේ මිනිස්සු තුල ජර බදුබරවල බරපටවල මේ රටේ ජනතාව
අවසන් කරන්න
පීඩාවද පත් කරන එක විතරයි කරන්නේ. ඒ නිසා මේ වැඩිබරි ආණ්ඩුවට මේ වැඩබරි ආණ්ඩුවේ කෙරුවාව හොඳට පැහැදිලිව තේරුම් ගන්නවා. මේ රටේ ජනතාවට දැල්ලා දිනවා.
අවසන් කරන්න. බොහොම ස්තුතියි ගරු දයාගමගේ ඇමතිතුමා.
ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමා කිව්වා කටුනායක පාරට එදා අපි විපක්ෂයේ ඉන්නකොට මමත් ඒ කතන්දරේම ඇහුවා. මොකද කටුනායක පාර එදා චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක මැතිනිය ඉන්නකොට ඒ පාරේ වැලි සම්පූර්ණයෙන්ම පුරවලා ඒකේ දාන්න තිබුණේ කාපට් එක විතරයි. එතකොට කාපට් එකයි ඒ පාලමයි හදන්න. එතකොට රාජපක්ෂ ආණ්ඩුව ඩොලර් මිලියන 300ක් ගෙව්වා. එතකොට ඩොලර් මිලියන 100කින් කරන්න තිබුණු එක ඩොලර් මිලියන 300ක් ඒ සමාගමට ගෙව්වේ. ඒ කියන්නේ එවැනි පාරවල් 3ක් අපිට හදන්න තිබුණා. ඒකයි එදා අපි කිව්වේ. ඒ කතාවේ එදා විතරක් නෙවෙයි අදත් අපි කියනවා. නමුත් මම මේ අවස්ථාවේදී අපේ ඇමතිතුමාට, කිරියල්ල ඇමතිතුමාට මගේ ගෞරවයේ ස්තුතිය විශේෂයෙන්ම ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම මාමාර්ග දෙපාර්තමේන්තුවේ සභාපති සූර්යාරච්චි වැත්තුමාට පහුගිය ගංවතුර වෙලාවේ දිස්ත්‍රික්ක 11ක් ඉතාමත්ම හානියට පත් වුණා. විශාල වශයෙන් ජනතාව ගොඩක් උදුරට පත් වෙලා පාරවල් වල යන්න බැරි අවස්ථාවේ ඉතාමත්ම කඩිනමින් මේ මහාමාර්ග දෙපාර්තමේන්තුවේ ඉන්න ඉංජිනේරුවරුන් සමග එකතු වෙලා ඒ මාර්ග බාධක ඉවත් කරල ඉවර වෙලා ජනතාවට ඒ වෙන්න තිබුණු ඒ විපතෙන් විපතට පත් වෙච්ච ජනතාවට තවත් බඩගින්න මැරෙන්න නොදී ඉතාමත්ම ඉක්මනින් ඒ වැඩ කටයුත්ත කිරීම ගැන විශේෂයෙන්ම මගේ ගෞරවයේ ස්ථිතිය මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම අපේ මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ අවස්ථාවේ මම විශේෂයෙන්ම ප්‍රකාශ කරන්න කැමතියි, අපි එදා 2002 වෙනකොට මේ අධිවේගී මාර්ග ගැන සිහින තමයි තිබුණේ. රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමා තමයි එදා ඒකට මුදල් හොයාගෙන කොළඹ ගාල්ල අධිවේගී මාර්ගය පටන් අරගන්න උදව් කරේ. එතකොට මේ අපි බලයට පත් වෙනකොට අධිවේගී මාර්ග කිලෝමීටර් 175යි. දැනටත් තියෙන්නේ ඔපරේෂනල් කිලෝමීටර් 175යි. මුලාසන අරුවට මන්ත්‍රීතුමනි, දැන් වෙනකොට අපේ රජය අපි බලාපොරොත්තු වෙනවා 2019-20 වෙනකොට තව කිලෝමීටර් 210ක් අධිවේගී මාර්ග අපේ රටට එකතු කරන්න. ඒ කියන්නේ මාතර හම්බන්තොට කිලෝමීටර් 90ක්, ඒකේ මුල් ඇග්‍රිමන්ට් එක අස්සම් කරලා විතරයි තිබ්බේ. අපි බලයට එනකොට ඇග්‍රිමන්ට් එක අස්සම් කරලා ගනුදෙනුව ඉවර කරගෙන තිබ්බා. කොමිස් මුදල අරගෙන ඉවර කරලා තිබ්බා. අපි එතකොට මාතර හම්බන්තොට කඩවත මීරිගම, කුරුණෑගල, ඒ වගේම අපි ගලගෙදරට, නුවර ගලගෙදරට වෙනකන් අපි අධිවේගී මාර්ග හදලා ඉවර කරනවා 2020 වෙනකොට. ඒ වගේම විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේ ඇමතිතුමාට මගේ ගෞරවයේ ස්තුතිය ප්‍රකාශ කරන්නට ඕනේ. අපේ දේශීය කොන්ත්‍රාත්කරුවන්ට පළමු වරට අධිවේගී මාර්ගයක් හදන්න ලංකාවේ කොන්ත්‍රාත්කරුවන් 14 දෙනෙක්ට ඒ අවස්ථාව ලබා දුන්නා. මොකද මේ අධිවේගී මාර්ගය හදලා ඉවර වුණාට පස්සේ මේ සමාගම් වලට පුළුවන් අනෙක් රටවල් වලට ගිහිල්ලා අනෙක් රටවල් වල අධිවේගී මාර්ග හදන්න පටන් අරගන්න. එතකොට මෙවැනි අවස්ථාවක් පළවෙනි වතාවට මම හිතනවා දේශීය
පොයින්ට් ඔෆ් ඕඩර්.
මේ ගරු මන්ත්‍රීතුමා ප්‍රකාශ කරා කොමිස් මුදල අරගෙන ඉවරයි කියලා. ඉතින් මම අහන්නේ ඔබතුමාගෙන් ඔබතුමා රජයේ කොන්ත්‍රාත්කරුවෙකු විදිහට ඔබතුමාගේ ආයතනයක් තියෙනවා. ඔබතුමා නෑ රීති ප්‍රශ්නයක් තමයි ඒක ගැටලුවක් එතුමා කියපු ප්‍රශ්නෙට. ඒ නිසා කෙටියෙන් අහන්න. ඒ ඔබතුමාම තමයි කුරුණෑගල නුවර මාර්ගයේ හැදී ඔබතුමාගේ ආයතනේ කොමිස් මුදල දුන්න පුද්ගලයෙක් සඳහන් කරනවා නම් මම හිතනවා වටිනවා කියලා.
ඔබතුමාට විශේෂයෙන්ම කියන්න ඕනේ ඒ මාර්ගය අපි තමයි ලංකාවේ ඒ අවස්ථාවේ දයා කන්ස්ට්‍රක්ෂන් කියන ආයතනය මම තමයි එතකොට ඒකේ හිටපු සභාපති. එතකොට එම ආයතනය තමයි ලංකාවේ තිබුණු ලොකුම මාර්ග ව්‍යාපෘති කරපු එකම ආයතනය. ලෝක බැංකු ව්‍යාපෘතියක් පළවෙනියෙන්ම කරපු ආයතනය. එතකොට එම ආයතනයට ඒ ආණ්ඩුවෙන් ඊට පස්සේ කිසිම කොන්ත්‍රාත්තුවක් ලැබුණේ නැහැ. එදා දයා කන්ස්ට්‍රක්ෂන් ආයතනයට ලැබුණා නම් ඒ ටෙන්ඩර් එක කැන්සල් කරා. නමුත් අපේ රජ අද එවැනි දේවල් අපි කරන්නේ නැහැ. අද අපි ඉතාමත්ම මේ හැමෝටම ඕනම ආයතනයකට ඒ ටෙන්ඩර් මගින් ඉදිරිපත් වෙලා ඒකේ ඉතාමත්ම මේ හැමෝටම විනිවිද භාවයකින් පේන විදිහට තමයි වැඩ කරන්නේ. ඒ වගේම එදා එක එක සමාගම් වලින් ප්‍රොපෝසල් අරගෙන ඒ දාලා ඉවර වෙලා ඕන එක්කෙනාට දෙන ක්‍රමය වෙනස් කරලා ඉවර වෙලා අපි ස්විස් චැලෙන්ජ් ක්‍රමයක් ඇති කරලා ඉවර වෙලා ඕනම එක්කෙනෙක් ප්‍රොපෝසල් එකක් දැම්මොත් එහෙම ඒක ස්විස් චැලෙන්ජ් එකට දාන්න ඕනේ. එහෙම නැතුව තම තමන්ට ඕන ආකාරයට එහෙම දෙන්න පුළුවන් ක්‍රමය අපි නැති කරා. ඒවට අපි අලුතෙන් නීති ගෙනල්ලා මේ පාර්ලිමේන්තුවේ අනුමත කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඉදිරියට එවැනි වැඩ කාටවත් කරන්න බැරි වෙන ආකාරයට මේ පාර්ලිමේන්තුවේ පළවෙනි වතාවට ඇමතිවරු දෙන්නේ ඔවුන්ට චෝදනා ඉදිරිපත් වුණා. ඔවුන් ඒ ඇමතිකමින් ඉල්ලා අස්සලා ගිහිල්ලා පිටිපස්සේ වාඩි වුණා. මේ අපි අලුතෙන් අලුත් සංස්කෘතියක් අපි රටට අඳුනලා දීලා තියෙනවා. ඒ කියන්නේ එක්සත් ජාතික පාක්ෂිකයෙක් හැටියට මම ආඩම්බර වෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේදී කියන්නට ඕනේ අපි බස්නාහිර පළාතේ කිලෝමීටර් 590ක් ඒ වගේම සබරබමු පළාතේ කිලෝමීටර් 473ක් මධ්‍යම පළාතේ කිලෝමීටර් 595ක් ඒ වගේම වායඹ පළාතේ කිලෝමීටර් 696ක් උතුරු මැද පළාතේ කිලෝමීටර් 500ක් කළුතර කිලෝමීටර් 277ක් ඒ වගේම පාරවල් වැඩි දියුණු කරන්න ඌව කිලෝමීටර් 1044ක් නැගෙනහිර කිලෝමීටර් 845ක් උතුරු පළාතේ කිලෝමීටර් 1057ක් බස්නාහිර පළාතේ කිලෝමීටර් 800ක් මේ ආකාරයට මම හිතනවා 2020 වෙනකොට අපිට මේ යන විදිහට ගියොත් එම අපේ රටේ මේ මාර්ග පද්ධතියෙන් 65%ක් විතර සම්පූර්ණයෙන්ම අපිට කාපට් කරලා ඉවර කරන්න පුළුවන් මේ කියලා ඉවර වෙලා මේකට මම හිතන විදිහට රත්නපුර අධිවේගී මාර්ගයටත් අපි හොයාගන්න බලාපොරොත්තු වෙනවා කවුරු හරි ආයෝජකයෝ දැනට මම හිතන්නේ ඇමතිතුමා ඒකට උත්තර දෙයි.
ගරු ඇමතිතුමා ලක්ෂණ කියලා ඇමතිතුමා
කැබිනට් එකේ ඉන්න කරන් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමා රත්නපුර අධිවේගී මාර්ගය ගැන. ඒ අධිවේගී මාර්ගය කොටස් තුනකට කඩලා තුන් දෙනෙකුට දීලා තියෙනවා. අපි ලබන බදාදා ආර්ථික සංවර්ධන කොමිටියේ මේක ගැන සාකච්ඡා කරනවා. ඔබතුමාට මම ආරාධනා කරනවා මොකද මේ පාරේ ඉක්මනින් ආරම්භ කරන්න. at least the first section අපු ඉංගිරිය
මගේ ගමක් කරා යන්න
අපේ ඉඩරුත් නැති වෙනවා. ඒක වෙන වැඩක්. නමුත් මම කියන්නේ ඔබතුමාට මේ ඔබතුමා එන්න මේ සතිය ආර්ථික සංවර්ධන කොමිටියේ ගරු අගමැතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් තියෙන ඔබතුමා එන්නේ එකට. ඔබතුමාට පණිවිඩයක් එවන්න ඒක සාකච්ඡා කරමු.
Thank you. ගරු ඇමතිතුමා දායකම ඇමතිතුමා.
ඔව් මේ මම හිතනවා ඉතාමත්ම විශාල වශයෙන් අපිට පුළුවන් වෙලා තියෙනවා මේ මාර්ග පද්ධතිය ඒ වැඩි දියුණු කරගෙන යන්න. මේකට විශාල වශයෙන් මුදල් අවශ්‍ය කරනවා. තාම ඇත්තටම අපි අරගත්තොත් එimhe ඒ ක්ලාස් පාරවල් අපිට 157ක් තමයි ඉවර කරන්න පුළුවන් වෙලා තියෙන්නේ. ඒ වගේම B ක්ලාස් පාරවල් අපි ගත්තොත් 138ක්. ඒ කියන්නේ තව කිලෝමීටර් A ක්ලාස් 1792ක් සහ B ක්ලාස් කිලෝමීටර් 4995ක් අපිට කාපට් කරන්න ඒ වගේම වැඩි දියුණු කරන්න ඉතුරු වෙලා තියෙනවා.
ඒක නිසා ඔබතුමාගේ කාලේ නම් අවසන් වෙලා දැන්
මේකට විශාල මුදලක් අපිට අවශ්‍ය කරනවා. එතකොට මේ පුළුවන් තරම් එදා වගේ අපි ගිනි පොලියට මුදල් අරගන්නේ නැතුව අද පිටරටවල වලිමුත් අපිට විශාල ආදායම් හම්බ වෙනවා. ADB එක ඒ වගේම World Bank එක. එතකොට මේ වගේ පුළුවන් තරම් අපිට අඩු පොලියට ආධාර අරගෙන තමයි මේ පාරවල් වැඩි දියුණු කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. බොහොම ස්තුතියි.
ගරු ඉස්මුල්ලා එතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගෞරව තවිසාලර් අවර්களே. பெருந்தெருக்கள் உயர்கல்வி குடிவரவு விளையாட்டு அமைச்சுக்கள் மீதான இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதிலான மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக கௌரவ அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் தன்னுடைய அமைச்சினூடாக குறிப்பாக பெருந்தெருக்கள் துறையை அபிவிருத்தி செய்வதிலே காட்டி வருகின்ற ஆர்வத்தை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம். இந்த நாட்டிலே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய வேண்டுமாக இருந்தால் நாட்டினுடைய வர்த்தகத்துறைக்கு நாட்டினுடைய ஏற்றுமதி அல்லது முதலீடுகளை நாங்கள் கொண்டு வருகின்ற போது முதலீட்டாளர்கள் முதலில் எதிர்பார்ப்பது இந்த வீதி அபிவிருத்தி தான். ஆகவே குறிப்பாக நமது நாட்டுக்கு பெருந்தெருக்கள் அபிவிருத்தி அதிகமாக தேவைப்படுகிறது. நமது நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக 30 ஆண்டுகளாக வீதிகள் பெருந்தெருக்கள் நாட்டிலே அபிவிருத்தி செய்யப்படவில்லை. ஆகவே நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நாட்டுடைய ஹைவேஸ் பெருந்தெருக்களை முன்னேற்ற வேண்டிய அதிக அளவில் அதுக்காக ஈடுபட வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கௌரவ அமைச்சர் லக்ஷ்மண் கிரி அவர்கள் தலைமையில் இன்று அந்த துறையை முன்னேற்றுவதற்கான நிறைய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் கௌரவ அமைச்சரவர்களை பாராட்டுகின்றோம். கௌரவ அமைச்சரவர்களை குறிப்பாக இன்று கலம்பு குருநேகல ஹைவே அதற்கான வேலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குருநேகலையிலிருந்து புலனறுவை வரையிலான அதாவது வட மாகாணத்துக்கு செல்கின்ற யாழ்ப்பாணத்தை நோக்கி செல்கின்ற அந்த ஹைவே குருநேகலையில் இருந்து புலனறுவைக்கு திரும்பி புலனறுவையிலிருந்து அதற்கான வரைவுகள் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நாங்கள் அறிந்தோம். ஆனால் இன்னும் அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. நாங்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நாட்டிலே மட்டக்களவு மாவட்டம் கிழக்கு மாகாணம் யுத்தம் காரணமாக மிக மோசமான நிலையிலே பின்தள்ளப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு முதலீட்டாளர்களையும் நாங்கள் அழைத்து செல்ல முடியாமல் இருக்கிறோம். காரணம் அவர்கள் முதலிடத்தில் எங்களை கேட்பது ஹைவே இருக்கிறதா என்றுதான். உற்பத்தி பொருட்களை துறைமுகத்துக்கு கொண்டு வருவதற்கு மூலப்பொருட்களை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு போவதற்கான வீதிகளுக்கு ஹைவேஸ் இல்லாத பெருந்தெருக்கள் இல்லாத காரணத்தினால் நாங்கள் முதலீட்டாளர்களை அழைத்து செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலே கொண்டு சென்றாலும் அவர்கள் அங்கு போய்விட்டு விட்டு வீதி போக்குவரத்து பிரச்சனை காரணமாக சுமார் 10 மணித்தியாலம் போகின்ற சூழ்நிலையிலே அவற்றுக்கு அவர்கள் முதலீடு செய்வதற்கு தயங்குகிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் அந்த வீதியை ஹைவேயை கல்முனை வரை அல்லது பொத்திவில் வரை நீடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வரும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோன்று ஹபர்னை தொடக்கம் மட்டக்களப்பு வரையிலான வீதி இப்பொழுது காப்பிட்டிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது டூ லேன் வீதியாகத்தான் இருக்கிறது. அதை 4 லேன் வீதியாக ஆக்குவதற்கு நீங்கள் அனுமதி வழங்கி உங்களுடைய அமைச்சு ஆர்டிஏ வீதி அபிவிருத்தி அதிகார சிலவை சபை சில பணிகளை மேற்கொண்டு வருகிறது. நான் அபிவிருத்தி அதிகார சபையினுடைய தலைவரவர்களையும் பாராட்ட வேண்டும். நாங்கள் இந்த நேரம் தொலைபேசி எடுத்தாலும் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொண்டு முடியுமான அளவு எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல செயற்பாட்டை தங்களிடத்திலே காண்கிறோம். நான் அவரை பாராட்டுகின்றேன். அதே போன்று உங்களுடைய அமைச்சினுடைய செயலாளரும் மிக சிறப்பான முறையிலே உங்களுடைய பணிகளை செய்வதிலே மிக ஆர்வத்தோடு செயற்படுகின்றதாகவே நீங்கள் மிக விரைவாக அந்த வீதி ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய பணிப்புரையின் பேரில் ஹபர்னை தொடக்க மட்டக்களப்பு வரையிலே இருக்கின்ற அந்த பிரதான வீதி 4 வீதிகளாக 4 4 லேன்ஸ் ரோட்டாக செய்வதற்கு மதிப்பிடப்பட்டு சில அடிப்பட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் அதனை செய்கின்ற போது ஓரளவு எங்களுடைய பயண நேரத்தை குறைக்க முடியும். இன்று கொழும்பில் இருந்து மட்டக்களப்புக்கு போவதற்கு 8 மணித்தியாலங்கள் 9 மணித்தியாலங்கள் போகிறது. அதை இந்த 4 4 லேன்ஸாக இருக்கின்ற வீதிகளை ஏனென்றால் அதிகமாக உடைக்க வேண்டிய அவசியமில்லை. அதிகமாக காட்டு மக்கள் குடியிருக்காத பிரதேசங்களின் ஊடாகத்தான் அந்த வீதி போகிறது. அதன் மூலம் கல்முனை, சம்மாந்துறை போன்ற எல்லா பிரதேச மக்களும், அம்பாறை மாவட்ட மக்களும் அதிகமான நன்மைகளை அதனால் பெற முடியும். அம்பாறை மாவட்டத்திலும் தொழிற்சாலைகளையும் ஏனைய தொழிற்துறைகளையும் எங்களால் முன்னேற்ற முடியும். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இன்று இந்த வீதிக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த குறைஞ்சிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம், எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆகவே அது முக்கியம், உங்களிடத்திலே ஒரு முக்கியமான அந்த அமைச்சு. ஆகவே அந்த வீதி ஹபர்னேயிலே இருந்து மட்டக்களப்பு வரையிலான அந்த வீதி, நான்கு ஃபோர் லேன்ஸாக அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் உடனடியாக மேற்கொள்ள, அதை துரிதப்படுத்துகின்ற போது ஆக குறைந்தது பெருந்தெருக்கள் வருகின்ற வரை மக்கள் அந்த வீதிகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, அதே போன்று மட்டக்களப்பிலே பல்வேறுபட்ட என்றால் யுத்தத்தின் காரணமாக முற்றுமுழுதாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட பிரதேசம், கடந்த காலங்களில் சிறிய வேலைகளோடு அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது, பாரிய அபிவிருத்திகளை அந்த பகுதியில் செய்ய வேண்டியிருக்கிறது, பல பாலங்கள் கட்ட வேண்டியிருக்கிறது, இன்னும் பல மக்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கு போவதற்கு பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்குகிறார்கள். ஆகவே அந்த வகையிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் அதிக கவனம் செலுத்தி கிழக்கு மாகாணத்திற்கான அந்த பிரதான வீதியை, பெருந்தெருவை, நீங்கள் ஹைவேயை நீங்கள் நீட்டி அதனோடு அந்த பிரதேசத்துக்கு நீங்கள் அதிகமான அந்த வேலைகளை செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறோம். அதேபோன்று கௌரவ விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் இங்கில்லை, எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் ஹரிசவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் விளையாட்டுத்துறையிலே பல்வேறுபட்ட முன்னேற்றங்களை கொண்டு வருகிறீர்கள். அந்த வகைகளிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே விளையாட்டுத்துறையை முன்னேற்றுவதற்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகளை செய்ய வேண்டும். சில பிரதேசங்களில் விளையாட்டு மைதானங்கள் இல்லாமல் இளைஞர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே ஒரு துரித விசேட திட்டத்தின் அடிப்படையிலே அவ்வாறான பிரதேசங்களிலே விளையாட்டு மைதானங்களை புனரமைப்பதற்கு, அடிப்படையான விளையாட்டு மைதானம் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெறு. நன்றி.
தேங்க்யூ. ஹானரபிள் மிஸ்ஸஸ் ஸ்ரீகாந்தராசா, சாந்தி ஸ்ரீகாந்தராசா.
சந்தர்ப்பந்தமைக்கு நன்றி. தலைவர் அவர்களே, உயர்கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் கௌரவ கிரியல் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே நான் எனது நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த வாரம் வவுனியாவிலே வவுனியா கேம்பஸின் 25வது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்வுக்காக அமைச்சர் அவர்கள் அங்கு வருகை தந்திருந்தார். அவ்வாறு வருகை தந்திருந்த நேரத்திலே அந்த வவுனியா கேம்பஸை வன்னி பல்கலைக்கழகமாக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டதற்கு அமைவாக அந்த நிகழ்விலே அவர் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய வன்னி பல்கலைக்கழகமாக தரமுயர்த்தப்பட்டதை அவர் அறிவித்திருந்தார். அந்த வகையிலே அமைச்சர் அவர்களுக்கு, அவர் சார்ந்த அனைத்து அமைச்சின் பணியாளர்களுக்கும் இவ்வாறாக துரிதமாக இந்த வன்னியிலே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை எடுத்தமைக்கு அந்த பாதிக்கப்பட்ட அனைத்து மக்கள் சார்பாகவும் நான் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இவ்வாறு தரமுயர்த்தப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்திற்கான விசேட நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதாகவும் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். அது சார்பாகவும் அங்கு கல்வி பயில இருக்கின்ற எமது எதிர்கால சந்ததியினர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே நேரத்திலே இந்த 30 வருட கால யுத்தத்திலே வன்னியை பொறுத்தவரையிலே வேலையில்லா பிரச்சனை அங்கு தாண்டவம் ஆடுகின்றது. பல்கலைக்கழக கற்கனறிகளை முடித்த மாணவர்கள் கூட வேலை தேடி அவர்கள் போராட்டங்களை நடாத்துகின்றார்கள். இந்த ஒரு நிலையிலே பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கல்விசார் துறைகளை அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் மொத்தமாக வேலையில்லா பிரச்சனை 4.5% இருக்கின்ற வேளையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் வேலையற்றோர்களது பிரச்சனை 25% காணப்படுகின்றது. இந்த நிலையிலே அங்கு காணப்படுகின்ற மூல வளங்களை அடிப்படையாக கொண்ட கல்வியல் துறைகள், உயர்கல்வி துறைகள் அங்கு உருவாக்கப்பட வேண்டும். கடல் வளத்தை கொண்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறை சார்ந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தும் அது ஒரு வளர்ச்சியற்ற நிலையில் அல்லது கிடப்பில் உள்ள ஒரு நிலையில் காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு கல்வியல் துறையை உடனடியாக ஆரம்பித்து இந்த வேலையற்ற பிரச்சினைக்கான ஒரு முடிவை காண்கின்ற அதே வேளையிலே ஒரு சமநிலை அற்றிருக்கின்ற இலங்கையினுடைய இந்த அபிவிருத்தியிலே ஒரு நிலை சமத்துவமான ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உயர்கல்வியிலே பல வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மிகவும் தயவாக வேண்டிக் கொள்கின்றேன். இதே நேரத்திலே அழகு இயற்கை வளங்களை கொண்ட இந்த வன்னி பிரதேசங்களிலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே 30 வருட கால யுத்தம் தந்த பாதிப்புகளிலிருந்து மக்கள் இன்னும் மீண்டு இருக்காத அதே நிலையில் இங்கு சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யக்கூடிய பல்வேறு விதமான மூல வளங்கள் இயற்கை வளங்கள் அங்கு காணப்படுகின்றது. ஏனைய இது சார்ந்த சுற்றுலாத்துறை சார்ந்த அமைச்சுக்களோடு அமைச்சுக்களை இணைத்து கொண்டு இந்த சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான உயர் கல்வி துறைகளை ஆரம்பிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்நேரத்திலே நான் ஒரு கோரிக்கையை விட விரும்புகின்றேன். இதே வேளையிலே நெடுஞ்சாலைகளை பொறுத்தவரையில் கௌரவ அமைச்சர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென விசேட நிதிகளை ஒதுக்கீடு செய்து அங்கு 30 வருட காலமாக அபிவிருத்தி செய்யாதிருக்கின்ற வீதிகளை அபிவிருத்தி தனிப்பட்ட முறையிலே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வீதிகளை தெரிவு செய்து அபிவிருத்தி செய்வதற்கு தாங்கள் நிதியை ஒதுக்கீடு செய்து தந்தமைக்கும் நன்றியை கூறுகின்ற அதே வேளையிலே வீதி அபிவிருத்தி திணைக்கள வீதிகளை பராமரிப்பதற்கென பணியாளர்களை நியமித்தமையும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக பணியாளர்களை நியமிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றீர்கள், அதுக்கான அனுமதிகளை வழங்கியிருக்கின்றீர்கள். இவ்வாறான செயற்பாட்டிற்கும் எனது தனிப்பட்ட நன்றிகளை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே வேளையிலே இன்று குறை நிரப்பு பிரேரணையாக 53 மில்லியன் ரூபாய்களை கோரி இருக்கின்றீர்கள். இதற்கும் எங்களுடைய முழுமையான அனுசரணையை தங்களுக்கு தெரிவிக்கின்ற அதே வேளையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த இறுதி யுத்தத்திலே சர்வதேச ரீதியாக புகழ் பெற்றிருக்கின்ற வட்டுவாகல் பாலம் இதுவரை நிவர்த்தி செய்யப்படவில்லை, அது திருத்தம் செய்யப்படவில்லை. அது இறுதி யுத்தத்திலே எவ்வாறான நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தான் இன்று யுத்தம் முடிவடைந்து 9 வருட காலத்திலும் காணப்படுகின்றது. இந்த வட்டுவாகல் பாலம் தான் இந்த இறுதி யுத்தத்திலே உறவுகள் தங்களுடைய உறவுகளை கையளித்த இடமாக இன்றும் பிரபல்யம் பெற்றிருக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்றது. எனவே தயவு செய்து தங்களுடைய நிதி ஒதுக்கீடுகளிலே இந்த பாலத்தை பூர்த்தி முழுமையாக திருத்தம் செய்து மக்களை பாவனைக்கு விடக்கூடிய வகையிலே தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கின்ற அதே வேளையிலே இந்த உட்கட்டுமான வசதிகள் வாய்ப்புகளை அபிவிருத்தி செய்கின்ற வேளையிலே அதற்கான கனரக வாகனங்களை அங்கு பாவிக்கின்ற வேளையில் அந்த கனரக வாகனங்களை இயக்குவதற்காக தென்பகுதியில் இருந்துதான் தொழிலாளர்கள் அல்லது வல்லுநர்கள் அங்கு வரவழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்த பிரதேசங்களிலேயே வேலையற்றவர்களாகவும் அதே நேரத்திலே அந்த வாகனங்களை இயக்கக்கூடிய வகையிலே இருப்பவர்களை அங்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற அதே வேளையில் இவ்வாறான வாகனங்களை இயக்கக்கூடிய பயிற்சி நெறிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதனையும் நான் ஒரு கோரிக்கையாக விட நினைக்கின்றேன். அதே வேளையில் ஐ ப்ரொஜெக்ட் என்னும் திட்டத்தின் கீழ் பலவேறு வீதிகள் திருத்தப்படுவதற்கான அடையாளம் காணப்பட்டு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் இருந்தும் அந்த திட்டத்தின் கீழான வீதிகள் இன்னும் புனரமைப்பதற்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை. இதனோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களையும் இணைத்து கொண்டு இந்த திட்டங்களை உடனடியாக செயற்படுத்துவதன் ஊடாக இந்த மக்கள் இதனூடாக பயன்படக்கூடிய வகையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த 30 வருட காலத்திலே செயற்படுத்தப்படாதிருந்த உட்கட்டுமான வசதிகளை செயற்படுத்தக்கூடிய அபிவிருத்தி செய்யக்கூடிய பலவேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இது பிரதான வீதிகள் அல்லது நெடுஞ்சாலைகளை அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றதே தவிர உள்வீதிகள் உட்கட்டுமான வேலைகளுக்குள் செயற்படுத்தப்படவில்லை. மக்கள் தொடர்ந்தும் குறிப்பாக அங்கு யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இந்த மழை வெள்ள நேரங்களிலே பாடசாலை பிள்ளைகள், வயோதிபர்கள், நோயாளிகள் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. மிகவும் வேதனைக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் வழங்குகின்ற அதே வேளையில், அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே தங்களுடைய சேவைகள் தொடர எனது பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு அசோக் அபேசிங் அமித்துமா.
கரு மூலாசனாரோட மந்திரித்துமணி, விசேஷம் விதேச அறமுதல் மகின் கிரியாத்மக்கன் லபன மகாமார்க வியாபுதி கிபியாக் சந்தா அத்திரேக முதல் சபையாகனி சந்தா அது பெம பரிபூரக அஸ்தமேந்து எதிர்பார்க்கல தீரணும். பில்லியன் பனஸ்துனக் இவன் மகாமார்க வியாபுதி வல அதிவேகி மார்க சந்தா பில்லியன் திசகாத சமதேகாக் ஏ வகையம மகாமார்க வியாபுதி சந்தா பில்லியன பஹலோ ஐதசம் அட்டாக் சா குவன் பாலாம் சந்தா பில்லியன் ஹாயக்க பரிபூரக அஸ்தமேந்துவாக் அது அப்படி அனுமதக்கிரியமட்ட பலாபுரத்து வேணும். விசேஷன்ம அப்படி அப்படி மகாமார்க அமைத்துமார் ஸ்துத்தியாந்தோ அண்ணோனே அப்படி ரட்டே மார்க பத்தத்திய சமஸ்த மார்க பத்தத்திய சங்கர்தனை கிரியமட்ட சந்தா இத்துமா கண்ணா விசேஷ உஸ்தாய பிலிபாந்தவ அப்போ ரட்டே வர்க்க கிலோமீட்டர் ஹெட்டபந்தா சைசிய தாயாக் தூள கிலோமீட்டர் எக்லக்ஷ தஹாட்டதாக மார்க பத்ததி அத்தியனவா ஏன் விசேஷம் ஜாதிக மார்க பத்ததி வேணும் கிலோமீட்டர் தொலஸ் தாஸ் தேசிய தஹாயன் ஏ ஸ்ரேணியே மார்க கிலோமீட்டர் ஹார்தாஸ் தேசியகுத் பி ஸ்ரேணியே மார்க கிலோமீட்டர் அட்டதாகுத் விசேஷம் பலாத் மார்க கிலோமீட்டர் தஹாட்டதாக சா கிராமிய மார்க கிலோமீட்டர் அசூ அட்டதாக வசேன் வசேன் தியனவா பசுகிய ஏ வகையம் அதிவேகி மார்க கிலோமீட்டர் எக்கசி ஹத்தவாக் விசேஷ தியனும். அப்போ ரஜே பலேட் பத்து பசு அப்படி விசேஷன்ம பிட்டத்த அதிவேகி மார்க பிட்ட வட்டராவும் அதிவேகி மார்க சந்தா தங் மூலிக வெடஸ்லான் கிரியாத்மக்கல கிரியாத்மக விஞ்ஞானவா ஏ வகையம் அப்போ விஷாலம் வியாபுத்தியவன மத்தியம் அதிவேகி மார்க தங் மூலிக வெடஸ்லான் ஆரம்பகர கொந்தராத் பிரினமா தங் வட கிரியாத்மக விஞ்ஞானம் மேரட்டே கிரியாத்மகன் விசேஷ வியாபுத்தியாக் வசேன் மே மத்தியம் அதிவேகி மார்க அந்துண்டான புலுவாங் எஹி விசேஷன்ம விசேஷத்தியாக்குவான்னே அப்பே லாங்கீய கவுந்திராத் கருவான்ட மெஹி யாம் கிசி விஷால பிரமாணியாக இந்திக்கிரியும் சந்தா லபாதியும் கடவத்த சிட்ட மீரிகம தக்வா பில்லியன் எக்கசிய பணசட்டாக் கோலி கோட்டி பஹத் பாலோஸ்தா சட்டசியக முதலாக் சீன சமாகம் சமக கிரியாத்மக கரண்ட பலாபுரத்துன சீன ரஜே நய சந்த் மகின் ஏ வகையம் மீரிகம சிட்ட குருநாயகல தக்வா பில்லியன எக்கசிய விசித்துணக்க முதலாக் கோட்டி தொலஸ்தாஸ் துன்சியக முதலாக் அப்போ ஸ்ரீலாங்கிய கொந்த்ராத் கருவான் லபாதீலா ஏ கொந்த்ராத் கருவான் தாஹத்திர தினக் விஷின் எம மார்க இந்த கிரியமே கட்டுத்து தங் சீக்கிரம் சிதுவேமின்யாவனம் எவகையம் பொத்துவரசிட்ட கலகெதர் தக்வா ஜப்பான்ஸ் ரஜே மூல்ய பிரதிபாதன மத பில்லியன் எக்கசிய திஸ்பா கோட்டிய தஹத்துந்தாஸ் பன்சியாக் வேதான் கரமீன் விசேஷம் எம வியாபதி அப்படி சிதுகரகணையானோ மே சமஸ்த வட்டநாகம பில்லியன் ஹாரசிய தாசியாக் இக்கான கோட்டி அத்தலிஸ் எக்தாஸ் சாய்சியாக் மே ரட்டே சிதுவன தேவந்தம மகாமார்க வியாபதியாக் வசேன் மே அதான் ஹந்துண்ணன் புலுவா அப்போ ரஜே பலேட்ட பத்து பசு பசுகிய தெதாஸ் தாசே வசரே மகாமார்க அதிவேகி மார்க சந்தா பில்லியன் பில்லியன் ஹத்தலிஸ் நமே தசம துணக்க முதலாக் இக்கான கோட்டி ஹார்தாஸ் நமசிய திஹக முதலாக் வெங்கர்லா அதிவேகி மார்க சங்கர்தனை கிரிம் சந்தா விஷால வடு கொடுத்தக்கலா ஏ வகையம் மகாமார்க சங்கர்தனை சந்தா பில்லியன் ஹத்தலிஸ் துணாய் தசம துணாக் கோட்டி ஹாரதாஸ் துன்சி திஹக முதலாக் வெங்கர்லா திமுனா ஏவே மகின் ஏ சந்தா அப்பி தங்கே வட கட்டத்து கரகன கியா தெதாஸ் தாசே வசரே ஏ வகையம் மார்க புலுல் கிரிம் சந்தா பில்லியன் தஹாய தசம நமையாக் கோட்டி எக்தாஸ் அணுவக முதலாக் வெங்கர்லா சமஸ்த பில்லியன் எக்க துணாய் தசம பஹா கோட்டி தஹதாஸ் துன்சிய பணாக முதலாக் திதா தாசே வசரே மகாமார்க சங்வர்தனே சந்தா விசேஷம் அப்ப ராஜேஷின் வெங்கரகன ஏ ஏ கட்டத்து அப்பி இது கரகன கிலத்தியனோ விசேஷன்ம அப்பி மே ரட்டத்துள்ள மகாமார்க பமனாக் நிமே கிராமிய மார்க சந்தாத் பசுகிய அயவயத்துலின் கிலோமீட்டர்ஸ் தாஹாக் சந்தா முதல் வெங்கல்ல திபுனா கிராமிய மார்க இதா விஷால சங்வர்தனே விஞ்ஞானோ ஏ வகையம் கிராமிய பாலம் வியாபுத்தியகுத் கிரியாத்மக விஞ்ஞானம் பாலன் தாஹக வியாபுத்தியாக் பாலன் எக்தாஸ் பன்சியக வியாபுத்தியாக் ஏத்துலினுத் மே ரட்டே கிராமிய ஜனதாவட்ட விஷால வசேன் சஹன சலசீம சந்தா அப்போ ரஜய மேம வியாபுத்தி வசே இஷ்டகரகணையானோ විශේෂයෙන්ම අපි බලාපොරොත්තු වෙනවා 2020 වසර මුල ජනවාරි මාසයේ අපේ මධ්‍යම අධිවේගී මාර්ගය විවෘත කරන්න හැකි වෙයි කියලා. සමස්ත මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ දුර කිලෝමීටර් 148ක් පමණ, විශේෂයෙන්ම කුරුණෑගල සිට දඹුල්ල දක්වා කොටසත් අපි ඉන්පසු ආරම්භ කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම මේ මාර්ග පුළුල් කිරීම, විශේෂයෙන්ම විශේෂ කර්තව්‍යයක් ලෙස සලකලා මාර්ග පුළුල් කිරීම සිදු කරනවා. මම ජීවත් වන කුරුණෑගල ප්‍රදේශයේ මාර්ග සංවර්ධන ඉතාමත් ශීඝ්‍ර ලෙස සිදු වෙනවා. දැනට අපි අයිරෝඩ් ව්‍යාපෘතිය මගින් කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ වයම් පළාත තුළ කිලෝමීටර් 600කට වැඩි ප්‍රමාණයක් අයිරෝඩ් ව්‍යාපෘතිය මගින් දැන් කාපට් කරමින් පවතිනවා. එය ග්‍රාමීය ජනතාවට කිලෝමීටර් 729ක් බව අපේ ක්‍රීඩා මැතිතුමා කිව්වා. එතුමා ප්‍රධාන අමාත්‍යවරයා වශයෙන් ඉන්නදී තමයි විශේෂයෙන්ම ඒ පිළිබඳ උනන්දුනේ. ඒ නිසා කිලෝමීටර් 729ක් වයම් පළාත තුළ ක්‍රියාත්මක වෙමින් යනවා කාපට් අයිරෝඩ් ව්‍යාපෘතිය මගින්. ඒ වගේම විශේෂයෙන්ම මම අද උදෙත් අපේ මුදල් අමාත්‍යාංශයේ නිලධාරීන් සමග, විශේෂයෙන්ම මහාමාර්ග අමාත්‍යාංශයේ සභාපති මාර්ග සංගණන අධිකාරී සභාපති සූර්යාචි මහත්මයා සමග අපි සාකච්ඡා කළා. අතිරේක ප්‍රතිපාදන ලබා ගැනීම සඳහා විශේෂයෙන්ම කුරුණෑගල අබේපුස්ස දඹුල්ල මාර්ගයේ අවශ්‍ය අතිරේක ප්‍රතිපාදන විශේෂයෙන්ම ලබාගෙන ඒ අවශ්‍ය දැනට ඉතිරි විදිහට වැඩ කොටස් අපි අවසන් කිරීමට බලාපොරොත්තු වෙනවා ඉතාම කෙටි කාලයක් තුළ. ඒ වගේම මගේ විශේෂ ස්තුතිය පුද කරනවා අපේ අමාත්‍යතුමාට. කුරුණෑගල නගරය තුළ උමං මාර්ග දෙකක් සඳහා මුදල් වෙන් කරලා දුන්නා. ඒ වගේම විදුලි සංඥා සඳහා මුදල් අපිට ලබා දීලා තියෙනවා. ගුවන් පාලම් සඳහා මුදල් ලබා දීලා තියෙනවා. මාර්ග කාපට් කිරීම සඳහා මුදල් ලබා දීලා තියෙනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම අප රජයේ බලයට පත් වූ පසු 2015 වසරේ මේ දක්වා අප මේ බිලියන 200කට පමණ පසුගිය වසරේ පමණක් අපි විශාල කෝටි 20,000ක පමණ මාර්ග සංවර්ධනය කළා තියෙනවා. ඒ පිළිබඳ ගරු අමාත්‍යතුමාට ස්තුතිය පුද කරමින් මේ වසරේ 2017 වසරේත් අප අඩුම තරමින් බිලියන 400ක 500ක මාර්ග සංවර්ධනය කිරීම සඳහා හැකි වේවායි ප්‍රාර්ථනා කරමින් මම නිහඬව බොහොම ස්තුතියි.